நாம் நேற்று காலையிலிருந்து கிறிஸ்தவ குடும்பம் அதனுடைய சாரம்சத்தை நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிலிருந்து வேறுபடுத்தி படித்து வருகிறோம். ஏற்கனவே நாம் நேற்று படித்தோம், உலகத்திலே மூன்று விதமான தவறான கூடுகைகள் இருக்கிறது. அதை கூட்டணி என்று சொல்லலாம். கூட்டணி வந்து இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு பிரிஞ்சிடும், லாப நஷ்டம் எல்லாம் கணக்கு போடுவாங்க. அது போல இன்றைக்கு கணவன் மனைவி அல்லாவிட்டால் குடும்பம் என்ற பெயரிலே திருமணம் செய்யாமலேயே வாழுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். மேல் நாடுகளிலே மாத்திரம் அதல்ல, இன்றைக்கும் நம்முடைய நாடுகளிலும் நம்முடைய கலாச்சாரத்திலும் அது பெருகி வருகிறது. இரண்டாவது, சட்ட திட்டங்களுக்காக உரிமைக்காக சில திருமணங்களை நடத்தி கணவன் மனைவி குடும்பம் என்று வாழுகிறார்கள். ஏனென்றால் அதுல சட்ட சிக்கல் வரக்கூடாது, சொத்து யாருக்கு போக வேண்டும், சொத்து யாருக்கு வர வேண்டும், அதற்காக நிறைய பேர் கணவன் மனைவி என்று தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக் கொள்ளுகிறார்கள். அந்த அடிப்படையில் குடும்பம் என்பதை வளர்த்தி வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது, நாம் பார்த்தோம் சபைகளிலே திருமணம் என்ற பெயரிலே அவிசுவாசிகளுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அது எதற்காக என்றால், சபையிலே அது ஒரு ரெஜிஸ்டர்ல பெயர் இருக்க வேண்டும், அந்த குடும்பத்திலே குடும்பமாக அவர்கள் ஒரு கணக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக சபைகளிலே அவிசுவாசிக்கும் திருமணம் நடத்தி வைத்து அவரிடத்துல வாக்கு கேட்கிறார்கள். நீங்கள் இந்த மாப்பிள்ளையை பார்த்து இந்த மணமகளை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். மணமகளை பார்த்து இந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் குடும்ப வாழ்க்கை திருமணம் என்றால் என்னவென்று நாம் அடிப்படையிலே பார்த்தோம். வேதம் சொல்லுகிற திருமணமானது விசுவாசிக்கும் இடையிலே உடன்படிக்கையினுடைய அடிப்படையில் இருப்பதுதான் திருமணம் என்பதை பார்த்தோம். இட் இஸ் கவனன்டல். அந்த உடன்படிக்கை என்பது கடவுள் நம்மோடு செய்த உடன்படிக்கையினுடைய சாரம்சத்தினுடைய அடிப்படையிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையினுடைய சாரம்சம் என்ன? கடவுள் தம்மை திருச்சபையோடு இணைக்கும் போது தாம் திருச்சபைக்கு தம்மை மனம் முடிக்க தம்மை ஈடுபடுத்திக் கொண்டதை சில வசனங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே தான் திருமணம் இருக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் மாதிரி, பிசினஸ் மாதிரி, நமக்கு வசதி இருந்தால், நமக்கு லாபம் இருந்தால், நமக்கு சௌரியம் இருந்தால் ஒரு இணைப்பை வைத்துக் கொள்வது உலக வழக்கம். அதனாலதான் விசுவாசிகளும் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை வேதபூர்வமாக பார்த்தோம். லேவியர் ஆகமம் 26:12 கடவுள் இஸ்ரவேல் தேசத்துக்கும் தமக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லும் போது திருமணத்தோடு அதை சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார்? 11 பார்க்கலாம். 26:11-12 லேவியராகம் 21, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இந்த பழையற்பாட்டிலே லேவியர் ஆகமத்திலே சொல்லப்பட்ட இந்த உடன்படிக்கையை 2 Corinthians 6 பவுல் கணவன் மனைவி இணைப்பிற்கு சம்பந்தப்படுத்துகிறதை கவனிக்கலாம். இப்போ லேவியர் ஆகமம் 26 இதுல ஒரு விரலை வைத்துக் கொண்டு 2 Corinthians 6 வருவோம். இந்த பகுதியைத்தான் பவுல் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 2 Corinthians 6:14 பார்க்கலாம். அதை சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார் பாருங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? 16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. 2 Corinthians 6 அந்நிய நுகத்தில் விசுவாசிகள் இணைக்கப்படக்கூடாது. அவிசுவாசி விசுவாசியான ஒரு சகோதரனோ சகோதரியோ அவிசுவாசியான மனைவியோடு எந்த விதத்திலும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல மூல பாஷையில் அதனுடைய அர்த்தம் சம்பந்தம் என்பது நிரந்தரமான உறவு. அதனால நம்ம விசுவாசிகளோடு பேசக்கூடாது என்பது அர்த்தம் அல்ல, அந்த அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை. மற்ற இடங்களில விசுவாசிகள் உலகத்தின் மத்தியிலே நாம் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உலகத்திலிருந்து அவர்களை நீர் பிரித்தெடுக்க வேண்டும், பிரித்தெடுக்க வேண்டும் என்றால் தீமை நின்று காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த இடத்திலே பவுல் சொல்லுவது அந்நிய நுகத்திலே 14 அவசரத்தை பார்க்கலாம், பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. விசுவாசியான கணவனோ சகோதரியோ சகோதரனோ அவிசுவாசியான சகோதரனோடு சகோதரியோடு திருமணத்தில் என்ன செய்யப்பட முடியாது, இணைக்கப்பட முடியாது. இதை பவுல் சொல்லும் போது நாம் லேவியராகமம் 26:11-12 வசனத்திலே படித்த அந்த வார்த்தைகளைத்தான் இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். நான் அவர்களுக்குள்ளாக உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னபடி நாம் தேவனுடைய ஆலயமாக மாக்கப்பாட்டப்பட்டிருக்கிறோம். இதிலேதான் குடும்பத்திலே ஒவ்வொருவருடைய பங்கை வேகமாக நாம் பார்த்து முடிக்கலாம். ஒரு குடும்பத்திலே கணவனுடைய பங்கு என்ன, மனைவியுடைய பங்கு என்ன, அதனுடைய அடிப்படையிலே பிள்ளைகளுடைய பங்கு என்ன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கலாம். ஒரு வகையிலே ரட்சிப்பிலே ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. கணவன் மனைவியாக நாம் இணைக்கப்பட்டாலும் நித்தியத்தை பொறுத்தளவிலே நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். சரீரத்தின்படி கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆனால் குடும்பம் என்று வரும்போது கிறிஸ்துவை தலைவராக கொண்ட குடும்பம் என்று சொன்னால் நாம் சகோதர சகோதரிகளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொருவருடைய பங்களிப்பை நாம் பார்க்கலாம். முதலாவது குடும்பத்திலே கிறிஸ்தவ குடும்பத்திலே, கிறிஸ்து உருவாக்கின குடும்பத்திலே எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எல்லா மெம்பருக்கும், எல்லா உறுப்பினருக்கும் குடும்பத்திலே பங்கு உண்டு. பிள்ளைகள் சொல்ல வேண்டாம், இந்த குடும்பத்தில் எனக்கு பங்கு கிடையாது, நான் சின்ன பிள்ளை என்று சொல்ல முடியாது. கணவனுக்கு மாத்திரம் பங்கு இருக்கிறது, கணவனுக்கு தான் பொறுப்பு இருக்கிறது என்று மனைவி சொல்லக்கூடாது. மனைவிக்குத்தான் இந்த இடத்துல இந்த வேலையிலே பொறுப்பு இருக்கிறது, எனக்கு இந்த காரியங்களிலே சம்பந்தம் இல்லை என்று கணவன் சொல்ல முடியாது. ஏனென்றால் குடும்பத்தை பொறுத்தளவிலே வேதவசனம் அதை சரீரத்திற்கு ஒப்பிடுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். சரீரம் என்று சொன்னால் 1 Corinthians 12 வருவோம். பவுல் பயன்படுத்துகிற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் பங்கிருக்கிறது. வேத வாக்கியம் அதை தெளிவாக சொல்லுகிறது. உலகத்திலே நிறைய பேர் குடும்பத்தை பொறுத்தளவிலே மாற்றி மாற்றி சொல்லுவார்கள், ஆனால் கிறிஸ்தவ குடும்பம் என்பதிலே ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பங்கிருக்கிறது என்பதை வேதம் வலியுறுத்தி சொல்லுகிறது. 1 Corinthians 12 பார்க்கலாம். 1 Corinthians 12 எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தளவிலே நாம் சரீரம் முழுமையும் சரீரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சரீரத்திலே ஒவ்வொரு அவயவம் இருக்கிறது, அந்த அவயவங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அதே அதிகாரத்தில் 27 பாருங்கள், 26-27 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல், ஒரு சரீரத்தில் பிரிவினை வந்துச்சுன்னா என்னாகும், பிரச்சனை வரும். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்றை கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயிருக்கிறீர்கள். அப்ப கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னால் எல்லாருக்கும் வேதம் வகையறுத்து பொறுப்புகளை அவர்களுடைய பங்களிப்பை சொல்லுகிறது. இதை பற்றி பவுல் சொல்லும் போது எபேசியர் 5 மறுபடியும் அதை குடும்பத்தோடு இணைத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5 மறுபடியும் அந்த சரீரம் அவயவங்களை பற்றி பேசுகிறார். பார்க்கலாங்க, 30 பார்க்கலாம். எபேசியர் 5:30, நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும், கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே அவயவம் இருக்கிறது. அந்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, அவயவம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு வகையிலே வித்தியாசமானவர்கள், ஆனால் குடும்பத்தை பொறுத்தளவிலே நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டியவர்கள். குடும்பம் என்று சொன்னாலே நாம் அவயவங்களாக, பல பிரிவுகளாக, பல உறுப்புகளை உடையவர்களாக, நிறத்திலே பல காரியங்களிலே மாறுபட்டிருந்தாலும், சரீரம் என்று வரும்பொழுது அவயவங்கள் எல்லாம் சரீரம் என்ற தோரணையிலே இணைக்கப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை, அதனுடைய பின்னணி, அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பவுல் அதை சொல்லுகிறார். அப்ப குடும்பம் என்றால், கிறிஸ்தவ குடும்பம் என்றால், ஒருவேளை நாம் பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம், கணவன் என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம், மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கலாம், ஆனால் குடும்பம் என்று வரும்போது கணவன் மனைவி ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் இணைக்கப்படும் போது ஒரு சரீரமாக எப்படி கை கால் போன்ற அவயவங்கள் இருக்கிறதோ அப்படி இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு விளக்குகிறது. அதைத்தான் உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். திருமணம் ஏன் உடன்படிக்கை? ஒவ்வொரு அவயவத்திற்கும் அதனுடைய பங்களிப்பு கடைசி வரையில இருக்கிறது. கைக்கு ஒரு வேலை இருக்கிறது, காலுக்கு ஒரு வேலை இருக்கிறது. ஒருவேளை கை தன்னுடைய வேலையை செய்யாவிட்டால் கைக்கு ஒரு அடிபட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கைக்கு அடிபட்டால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. காலிலே ஒரு வேதனைப்பட்டால் கால் தான், உனக்குத்தான் அடிபட்டது, நீ கஷ்டப்படு என்று நாம் இருப்பதில்லை. காலுக்கு காலிலே அடி ஏற்பட்டால் சரீரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது, உறக்கம் வருவதில்லை. இப்படி சரீரத்தை தேவன் எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்றால், ஒரு உறுப்பு, ஒரு அவயவம் இன்னொரு அவயவத்துக்காக கவலைப்பட வேண்டும். அதை பார்க்கிறோம். அதைத்தான் மறுபடியும் பவுல் சொல்லுகிறார். ஒவ்வொரு அவயவமும் மற்றவர்களுக்காக கவலைப்பட வேண்டும். அந்த கவலை எப்படி புறப்படுகிறது என்றால், அந்தந்த அவயவம் தன்னுடைய கடமையை செய்வதன் மூலமாக சரீரம் என்ன செய்யப்படுகிறது, தன்னுடைய மேன்மையை அடைகிறது. மறுபடியும் 1 கொரிந்தியர் 12 ஒவ்வொரு சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயமும் மற்றவைகளுக்காக கவலைப்படுகிறது. 25 பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12:25 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல், பிரிவினை என்கிற வார்த்தை, சரீரத்தில் பிரிவினை வந்துச்சுன்னா அது ஆபத்துங்க, அது வராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். God has designed body. கடவுள் சரீரத்தை அமைத்திருக்கிறார். அப்ப குடும்பம் என்று சொன்னால், குடும்பத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்குது. எப்படி சரீரத்திலே ஒரு சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் வேறு வேறாக இருந்தாலும், சரீரம் என்ற தன்மைக்கு அந்த அவயவங்கள் எப்படி தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறதோ, அதே போல தேவன் கிறிஸ்துவிலே சபையை எப்படி அமைத்திருக்கிறார், சரீரம் நம்முடைய சரீரத்தையும் அப்படி அமைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த பின்னணியிலே குடும்பத்திலே கணவனுடைய பொறுப்புகள் எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். கணவனுடைய பொறுப்பு ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியராக, ஒரு ராஜாவாக கணவன் குடும்பத்திலே செயல்பட வேண்டும். ஆதாமை தேவன் படைத்த பொழுது நமக்கு நன்றாக தெரியும், ஆதாமை தேவன் படைத்த பொழுது தீர்க்கதரிசியாக படைத்தார். தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? தேவனுடைய சத்தியத்தை பிரகடனப்படுத்த வேண்டும், அதை அறிவிக்க வேண்டும். தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தையாக, வாயாக இருந்து மக்களுக்கு தம்முடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். குடும்பத்திலே கணவனுடைய பொறுப்பு என்ன? கணவன் தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தைக்கு மையமாக வைத்து அந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டும். நிறைய பேர் யோசிக்கலாம், இதை கணவன் மாத்திரமா செய்ய வேண்டும், ஏன் சகோதரிகள் செய்யக்கூடாதா என்ற கேள்வியை கேட்கலாம். வேதத்திலேயே அதற்கு பதிலை பார்க்கலாம். நம்ம வேதத்தின் பூர்வமாக பார்ப்பது நல்லது, அதுதான் ஆசீர்வாதமானது. தீமத்தை நிருபத்திற்கு வருவோம். தீமத்தை நிருபிலே கடவுளுடைய சிருஷ்டிப்பிலே நாம் ஏற்கனவே நேற்று பார்த்தோம், நன்றாக கூர்ந்து நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றால், ஆதாமை முதலாவது தேவன் உண்டாக்கினார். அதற்கு பிறகு ரெண்டு வசனம் வந்தது. அந்த ரெண்டு வசனம் என்னங்க? ஆதாம் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு என்னட்டான்? பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அதற்கு பிறகு யாரை படைத்தார்? துணையை, ஏற்ற துணையை எவாளை உண்டாக்கினார். அதை பவுல் எப்படி விவரிக்கிறார் என்பதை பார்க்கலாம். தீமோத்தேயுவின் நிருபத்தில் பவுல் சொல்லுகிற அந்த பின்னணி சத்தியத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். 12-13 வசனத்தை பாருங்கள். தெளிவாக ஏன் கணவன் தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் என்பதற்கு பவுல் கொடுக்கிற விளக்கத்தை பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம். உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவள் அமைதியாயிருக்க வேண்டும். உபதேசம் பண்ணுகிறதை பொறுத்த அளவிலே அமைதியாயிருக்க வேண்டும். எண்ணத்தினாலெனில், 13 வசனத்தை பாருங்கள், எண்ணத்தினாலெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். இதை அடிமைத்தனம் என்று சொல்ல முடியாது. கடவுள் வச்சிருக்கிற நியமனத்தை என்ன சொல்லக்கூடாதுங்க? அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடாது. ஏன் கடவுள் அப்படி வைத்தார்? அது அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம். ஏன் நான் ஆணாக பிறந்தேன், நான் பெண்ணாக பிறந்தேன், நான் இப்படி, அது அவருடைய தீர்மானம். ஆனால் பவுல் அதற்கு என்ன விளக்கம் கொடுக்கிறார்? குடும்பத்திலே கணவன் தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தையின்படி குடும்பத்தை கட்டுவதற்கு முழு பொறுப்பும் கொடுக்கப்படுகிறது. இதிலே தவறுதுவதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருகிறது. யார் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டுமோ அந்த பொறுப்பை தவற விடும்போது பிரச்சனைகள் முற்றுகிறது. குடும்பத்திலே கணவன் தன்னுடைய பொறுப்பை செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தையை குடும்பத்தினுடைய அஸ்திபாரமாக கட்ட வேண்டும். யோபுனுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். யோபு புத்தகத்திற்கு வருவோம். யோபு அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்ததை நாம் அவருடைய வேதம் விருதாவாக எழுதி வைக்கவில்லை. யோபுனுடைய சரித்திரத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? யோபு 1 அதிகாரத்திலே அவன் என்ன செய்வான்? 4-5 வசனத்தை பாருங்கள். யோபை பற்றி சாட்சி இருக்கிறது. உத்தமனும் சன்மரும் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன். அவன் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். கிழக்கத்தி புத்திரிலே பெரியவன், ஐஸ்வர்யவான். ஆனால் தேவனுக்கு பயந்தவன். காலையிலே முதல் செய்தியிலே பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவன். அவன் செய்த காரியம் என்ன? குடும்பத்தை எப்படி விசாரிக்கிறான் பாருங்கள். அவன் குமாரர், 4 வசனம். அவன் அவன் தன்தன் நாளிலே, அவர்களுடைய பர்த்டே இல்லாவிட்டால் அவருடைய நாட்களிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். ஏன் கடவுளுடைய வார்த்தையை எழுதி வைத்திருக்கிற நோக்கம் இருக்கிறது. 5 வசனம். விருந்து செய்கிற அவருடைய அவரவருடைய விடு நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்களில் எல்லாம் செய்து வருவான். கணவனுடைய பொறுப்பு தெளிவாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், கணவனுக்கு தானே சொல்றாங்க, வைஃப் நான் காது குத்திக்கிறேன்னு சொல்லக்கூடாது. கணவன் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று மனைவி ஜெபிக்க வேண்டும். அப்ப கணவனுடைய பொறுப்பு எது? நீங்க வாட்ச் பண்ணணும். கணவனுடைய பொறுப்பை பைபிள் தெரிஞ்சா தானே. கணவன் தன்னுடைய பொறுப்பிலே தவறினால் அவர்களை உற்சாகப்படுத்தவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவசியமாகிறது. உபாகமத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதியுங்கள், அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு போதிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கும் போது பெண் பிள்ளைகளும் அங்கே இருப்பார்கள், ஆண் மக்களும் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தெளிவாக போதிக்கும் போது ஆண் மக்கள் அவர்களுடைய கடமையை செய்வார்கள், பெண் பிள்ளைகள் அவர்களுடைய கடமையை செய்வார்கள். இதை அப்படியே அடுத்த சந்ததிக்கு கொடுப்பார்கள். உண்மைதான். இந்த பின்னணியிலே கணவன் என்று சொல்லும் போது அந்த கவனன்டல், அந்த உடன்படிக்கைக்கு கீழாக ஒரே சரீரமாக கடவுள் நம்மை அமைத்திருப்பது, கிறிஸ்துவை தலையாக கொண்ட சரீரம் எப்படி பல அவயவங்கள் தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டுமோ, ஒருவேளை நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய எண்ணத்துல கணம் குறைவாக இருந்தால், அலங்காரம் குறைவாக இருந்தால் நாம் அதை உதாசீனப்படுத்துவோம் என்பதனாலே அதற்கு அதிக கணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே யாரும் கடவுளுடைய பார்வையிலே நான் கீழானவன், நான் மேலானவன் என்று சொல்லுவதற்கு இடம் கிடையாது. கணம் குறைவானதுக்கு ஆண்டவர் அதிக கணத்தை கொடுத்திருக்கிறார். இங்க எங்கே பிரச்சனை என்றால், என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய பங்களிப்பு என்ன, வேதம் அதை என்ன சொல்லுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். கடவுளுடைய கடவுள் எதற்காக குடும்பத்தை அமைத்திருக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். கணவனுடைய பங்களிப்பு கடவுளுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்திற்கு மறுபடியும் திரும்பி வருவோம். பவுல் ஏன் ஆதாம் முதலிலே சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை சொல்லுகிறார் என்றால், உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீகளுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் முதலாவது வஞ்சிக்கப்படவில்லை. அந்த மூலபாஷையில் அந்த இதில் முதலாவது அவன் வஞ்சிக்கப்படவில்லை. ஆமாம், அவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது, ஆனால் முதலாவது வஞ்சிக்கப்படவில்லை. ஸ்திரீயானவளே முதலாவது வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்ப கணவன் குடும்பத்திலே, கிறிஸ்தவ குடும்பம் என்றால் கணவன் தன்னுடைய பொறுப்பை ஒரு தீர்க்கதரிசியாக கடவுளுடைய வார்த்தையை மையமாக வைத்து செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் சர்ச்சில் திருமணம் நடந்ததுனால அது கிறிஸ்தவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. விசுவாசியும் திருமணம் செய்துவதுதான் கிறிஸ்தவ திருமணம் என்று நாம் சொல்லுகிறோம் வேதத்தின்படி. சர்ச்சில் நடத்திட்டதுனால, சர்ச்சுக்குள்ள ஏதோ சில பாடல்களை பாடிவிட்டதுனாலே கிறிஸ்தவ திருமணம் நடந்து விட்டது என்று சொல்ல முடியாது. விசுவாசியும் கர்த்தருடைய ஒழுங்கின்படி திருமணம் செய்யும் போது கணவனுடைய பங்களிப்பு தீர்க்கதரிசியாக அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வேலையை செய்கிறார், கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை நிறைவேற்றுகிறார். தீர்க்கதரிசி என்றால் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியாக இருந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை பாருங்க, அந்த முக்கோணத்தை பாருங்க, இந்த முக்கோணத்தில் இருக்கிறது நேற்று கொடுக்கப்பட்டதுல. தீர்க்கதரிசி என்றால் சத்தியம், ட்ரூத் என்று கீழே இருக்கிறது. தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டும், சத்தியத்தை குடும்பத்திலே நிலைநாட்ட வேண்டும். கணவன் பொய் பேச ஆரம்பிச்சா குடும்பம் அவ்வளவுதாங்க. கணவன் சத்தியத்திற்கு முரண்பாடாக நடந்தால் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் குலைக்கப்படும். அதனாலதான் அதிகமாய் கொடுத்தவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு. காரணம், கணவன் சத்தியத்தை மையமாக வைத்து குடும்பத்தை கட்டுவது கிடையாது. தங்களுடைய பெற்றோருடைய பெருமை, தங்களுடைய குலப்பெருமை, தங்களுடைய ஜாதி பெருமை, தங்களுடைய ஊர் பெருமை, இவைகளை சொல்லி குடும்பத்தை கட்டினால் கடவுளுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்க முடியாது. அப்ப தீர்க்கதரிசியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னுடைய சத்தியத்தினுடைய அடிப்படையிலே அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த குடும்பத்தை கட்ட ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தீர்க்கதரிசியாக ஒரு கணவன் குடும்பத்தினுடைய தலைவராக ஆசாரியராக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஆசாரியன் ஆலயத்தில் இரண்டு பணிகளை செய்கிறான். முக்கியமாக சபையிலே நாம் என்ன செய்கிறோம், ஆசாரியர் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லாரும் கிறிஸ்துவிலே நாம் ஆசாரியர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று கர்த்தருடைய பந்தி. இந்த ரெண்டு சாக்கிரமந்துகள் சபையிலே சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டுல எப்படி அவர் செய்வார், வீட்டில் அப்பம் கொடுப்பாரா, வீட்டில் ஞான ஸ்நானம் கொடுப்பாரா? அல்ல. இதனுடைய சாரம்சம், இந்த ரெண்டு சாக்கிரமந்தை ஏன் சபையிலே தேவன் அனுமதித்தார் என்றால், சாக்கிரமந்துங்கிற வார்த்தை கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துறதுனால நமக்கு அது ஒரு பெரிய டேஞ்சரான வார்த்தை போல தெரியுது. சாக்கிரமந்த் என்பது சரியா நல்ல வார்த்தை, ஆனால் கத்தோலிக்கர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. எப்படி, மேரிங்கிற பேர் யார் அதிகமா வைக்க மாட்டாங்க? மேரிங்கிற பேர் கேட்டோடனே அவங்க என்ன வார்த்தா இருப்பா, கேத்தலிக்ஸா தான் இருப்பான். ஆனா மேரி யாருக்கு தான் சொந்தங்க? மேரி நமக்கு தான் சொந்தம். அம்ப்ரோஸ் யாருக்கு சொந்தங்க? அம்ப்ரோஸ் ஒருத்தர் பேர் சொன்னார்னா உடனே அவர் யாருன்னு சொல்லுவோம், கேத்தலிக். ஆனா அம்ப்ரோஸ் உண்மையான பரிசுத்தவான். அம்ப்ரோஸ் அகஸ்டின் உண்மையான பக்தர், நமக்கு தான் அவர் சொந்தம். அவங்க அந்த பேரை எடுத்துட்டு போனதுனால நம்ம அந்த பேரை வைக்கிறதுக்கு பயப்படுகிறோம். மேரிங்கிற பேரோ அகஸ்டின்ங்கிற பேரோ அம்ப்ரோஸ்ங்கிறது. சாக்கிரமந்திர அருமையான வார்த்தை. சாக்கிரமந்த் என்று சொல்லும் போது இரண்டு சாக்கிரமந்தங்களை சபையிலே தேவன் அனுமதித்திருக்கிறார். ஒன்று ஞான ஸ்நானம், இன்னொன்று கர்த்தருடைய பந்தி. ஏன் இந்த இரண்டு சாக்கிரமந்தையும் தேவன் கிறிஸ்து சபையில அனுமதித்திருக்கிறால், இந்த இரண்டும் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தோடு உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்டவை. அதான் நம்முடைய விசுவாசனுடைய அஸ்திபாரம். அப்ப கணவன் ஒரு குடும்பத்தினுடைய தலைவர், குடும்பத்திலே எப்படி தீர்க்கதரிசியாக அவர் செயல்படுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதலனுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும். அது எப்படி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை தன்னுடைய குடும்பத்திலே காண்பிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கிற கணவனாக இருக்க வேண்டும். வேதத்திலே ஜெபித்த புருஷர்களை பற்றி படிக்கிறோம். ஜெபம் பண்றது வீக்னஸ் மாதிரி நிறைய சொல்றாங்க. ஜெபம் பண்றது வீக்னஸ் அல்ல, ஜெபித்த புருஷர்கள். வேதத்திலே பல இடங்களிலே ஜெபித்த புருஷர்களை பார்க்கிறோம். ஆபிரகாம், தானியேல், யோசேப்பு, இன்னும் எத்தனை பேர். இன்னைக்கு ஆண்கள் மத்தியில என்ன ஒரு இது வந்திருக்குதுன்னு சொன்னா, லேடிஸ் தான் அதிக நேரம் ஜெபம் பண்ணணும், அவர்கள் தான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும். இல்லை, வேதம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது, புருஷர்கள் குடும்பத்திலே கணவன்மார் தங்களுடைய குடும்பத்தை ஜெபத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். இன்னைக்கு அது குறைந்து வருகிறது. எனக்கு வேலை இருக்குது, எனக்கு பொறுப்பு இருக்கிறது, சம்பாதிக்க வேண்டும், நான் அங்கே போக வேண்டும், இங்கே போக வேண்டும், அவசியம்தான். ஆனால் ஒரு ஆசாரியனாக, ஆசாரியனுடைய பணி என்ன? ஜனங்கள் சார்பாக தேவனிடத்திலே நிற்கிறவன். வீட்டிலே கணவன் அதை செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற கணவன், கணவனாக குடும்ப தலைவராக நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதம் பெறாது. நீங்கள் பல சாக்குகளை சொல்லலாம், என் வைஃப் ஜெபம் பண்றா. இவன் குடும்ப ஜெபத்தில் கூட கணவனுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதை தட்டி கழித்தால் குடும்பத்திலே வேதத்தின்படி ஆசீர்வாதம் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபித்தார், அவரே நமக்கு மாதிரி. அப்ப குடும்பம், குடும்பத்தினுடைய, குடும்பத்திலே கணவனுடைய பங்களிப்பு என்று பார்க்கும் போது ஆசாரியராக நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க நாம் தலைமைப்பட்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு ஜெபம் என்று சொன்னால் நிறைய இடங்களில ஆராதனை எதெல்லாம் புகுத்தி கொண்டு வருகிறார்கள். ரொம்ப சிம்பிளா ஒரு கிரமமான அட்டவணை வைத்து நம்முடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, நம்மோடு வேலை செய்கிறவர்களுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நம்முடைய குடும்பத்தை பகைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஜெப நேரம் கூடணும்னா ஒரு சிம்பிள் ரகசியம். ஆண்டவர் சொன்னார், உங்கள் சத்துருக்களை, சிநேகங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னார். உங்களை பகைக்கிறவங்க கூடுறாங்களா குறையறாங்களா? ஒவ்வொரு நாளும் கூடுறாங்களா குறையறாங்களா? கூடுகிறார்கள். அப்ப உங்க ஜெப நேரம் கூடணும்னு சொன்னா உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மை என்னவென்றால் நம்மை பகைக்கிறவர்களுக்காகவும் மனப்பூர்வமாக ஜெபிக்க முடியும். நம்மை விரோதிக்கிறவர்களுக்காகவும் மனப்பூர்வமாய் ஜெபிக்க முடியும். கணவன் அந்த பொறுப்பை செய்யும் போது மனைவி செய்கிறாள், ஏன்னா மனைவிமார் ரொம்ப கொஞ்சம் வைராக்கியமா இருந்துருவாங்க. கணவன் அந்த பொறுப்பை செய்யும் போது மனைவிமார் அதை செய்கிறார்கள், பிள்ளைகள் அதை செய்கிறார்கள். தீர்க்கது ஆசாரியராக அதை நிறைவேற்ற வேண்டும். மூன்றாவது, ராஜா ஆதாமுக்கு அதுதான் சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆதாமை பார்த்து என்ன சொன்னார்? நீர் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ராஜா, ராஜா என்று சொன்னால் அந்த நோட்ஸ்ல இருக்குது பாருங்க, டிசிப்ளின், குடும்பத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது. அப்ப குடும்பத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு இருக்கிறது என்றால் கணவன் எப்படி இருக்கணுங்க? ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் குடும்பத்தை ஒழுக்கமாக நடத்த முடியுமா? குடும்பத்தை அரசராக இருந்து டிசிப்ளின், டிசிப்ளின் என்று சொன்னால் குடும்பத்தை ஒழுக்கத்திற்கு நேராக நடத்த வேண்டும். கணம் பண்ணுவதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப யார் கணம் பண்ணுங்க? தகப்பனார் அதை காண்பிக்க வேண்டும். பிள்ளைகள் எப்படி உடை உடுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க பார்த்திருக்கிறீங்களா, நிறைய சபைகளில் ஆராதனை என்கிற பேர்ல ஸ்டேஜில் ஏறி பிள்ளைகள் அவர்கள் போடுகிற டிரெஸ், அவர்கள் ஆராதனைகளில் நடந்து கொள்கிற விதம், இவைகளெல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? இன்றைக்கு போதகர்கள் அப்படி ஆகிவிட்டார்கள், குடும்பங்களில் அப்படி ஆகிவிட்டது. அவர்களை பார்த்து, இவர்களை பார்த்து டிரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கடவுளுக்கு பயப்படுகிற குடும்பமாக கணவன் எந்த டிரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறத மனைவி கலர வேணா சூஸ் பண்ணுங்க, எந்த டிசைனுங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். தேவையற்ற ஆடைகளை, இச்சையையும் அநீதிகளையும் தூண்டக்கூடிய வகையிலே செயல்படுத்தக்கூடாது. சர்ச்சில் மாத்திரம்ல, சர்ச்சிலே இருக்கிறது, வெளியிலேயே கூட மற்ற நாளில் எது வேண்டும் என்றாலும் உடுத்தலாம். இல்லை, டிசிப்ளின், சிறு சிறு காரியங்களிலே கூட கணவன் தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை புகுத்த வேண்டும். அதை செய்வதற்கு முன்பதாக கணவனும் தன்னுடைய ஒழுக்கத்திலே சரியா இருக்க வேண்டும். அதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது. கணவன்னா எனக்கு அதிகாரம் இருக்குது, என் பிள்ளைகளை நான் டிசிப்ளின் பண்ணுவேன். ஒரு கட்டத்தில் பிள்ளை திரும்பி பார்த்து நீ சரியாக நடக்கிறாயா, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா என்றால் பிரச்சனை வருகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கணவன் குடும்பத்திற்கு தலைவர், அவர் ஒரு ஆசாரியரா ஒரு தீர்க்கதரிசியாக கடவுளுடைய சத்தியத்தை ஆதாரமாக வைக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஆசாரியராக அவர்களை ஜபத்திலே சூழ்ந்திருக்க வேண்டும். சகோதரிகளும் செய்ய வேண்டும், ஆனால் இவர்கள் செய்ய வேண்டும். மூன்றாவது, குடும்பத்தை அவர்களை ஒழுக்கப்படுத்துவதிலே கணவனுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். ஆதியாகமம் 1:2 ஆதாம் இடத்திலே இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1:2 இந்த மூன்று வேலைகளையும் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆதாம் அதிலே தவறினான், ஏவாள் பாவத்திலே விழுந்தார், முழு உலகமும் பாவத்திலே விழுந்தது, மனிதன் விழுந்தான். பின்பு தேவன் அவர்களை நோக்கி 1:2 பார்க்கலாம். 1:28 பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் ஆசீர்வதித்தார். அதே போல அவர் தோட்டத்தை உண்டாக்கி, எங்கே படிக்கிறோம், 8 பார்க்கலாம், 2:8 தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அவன் என்ன செய்தார்? 5 அதற்கு முன்பு அதை பண்படுத்த மனுஷன் கிடையாது. 15 படிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். டிசிப்ளின், அதை பண்படுத்த வைத்தார், அதை காக்க வைத்தார். டிசிப்ளின், ஒரு தோட்டத்தை பராமரிக்க வேண்டும் என்றால் அதற்கு சில வரைமுறைகள் இருக்கிறது. ஏ ஆதாமை கொண்டு வந்து ஆண்டவர் படைத்த அந்த தோட்டத்தை காண்பித்து, நான் சிருஷ்டித்த இந்த தோட்டத்தை நீ பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நாம் பண்படுத்த பாதுகாக்க தேவன் பணித்திருக்கிறார். இதிலே குடும்பத்தினுடைய தலைவர் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிறார். அருமையான சபையின் மக்களே, இந்த காலையில் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை கூப்பிடப்பட்டிருக்கிற இந்த குடும்பத்தை கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இருந்து ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக, ராஜாவாக குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய தலைமை பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆதாம் முதலிலே உண்டாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உண்டாக்கப்பட்டாள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அதை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனக்கு ஆரம்பத்தில் நான் ஒரு பின்னணியில வளர்ந்தவன். ஆண்டவரை 14 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். டாக்டரின் தெரியல, உபதேசம் தெரியவில்லை. எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி எப்படி வேணாலும் பக்தியா வாழலாம் என்று அந்த சிந்தையிலே வளர்க்கப்பட்டேன். நமக்கு தெரிந்தபடி பைபிள் படிச்சுக்கலாம், நமக்கு தெரிந்தபடி ஜெபிக்கலாம், நமக்கு தெரிந்தபடி ஏதாவது பக்தியாக வாழலாம் என்று. சத்தியத்தை அறிய ஆரம்பித்த பொழுதுதான், இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திலே வாழும்போது மாத்திரமே ஆசீர்வாதம் உண்டு என்ற அந்த ஆழமான உணர்வை பெற்றேன். அதிலே ஒரு படி கணவனாக தேவன் நியமித்திருக்கிறது, அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பது. நம்முடைய பொறுப்பை தட்டி கழிக்கும் போது, அதை அடுத்தவர்கள் செய்யும் போது ஆபத்தாக முடிகிறது. அதை போதகரும் செய்ய முடியாது, வேற எந்த ஊழியக்காரர்களும் செய்ய முடியாது. இன்றைக்கு நிறைய இடங்களிலே கணவன் செய்ய வேண்டிய பொறுப்புகளை, கணவனுக்கு நியமித்திருக்கிற, கடவுள் நியமித்திருக்கிற பொறுப்புகளை அடுத்தவர்களிடத்திலே தட்டி கழிக்கிறோம். ஒரு ஒரு ஊழியக்காரரிடத்திலே போய் அவரிடத்திலே இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறோம். வேற இன்னொரு இடத்திலே போய் பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே, மற்றவர்களிடத்திலே, சொந்தக்காரர்களிடத்திலே இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தை பொறுத்தளவிலே, என்னுடைய குடும்பத்தை பொறுத்தளவிலே, தேவன் எனக்கு நியமித்திருக்கிற பணி, கணவனாக தேவன் நியமித்திருக்கிற வழியின் மூலமாக குடும்பத்தை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், போஷிக்க வேண்டும். இந்த காலையிலே கணவன்மாராக நம்முடைய கடமைகளை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? மற்றவர்கள் பேரில் அதை தட்டி கழிக்க கூடாது. இரண்டாவது, சகோதரிகளுடைய பங்களிப்பை வேதத்திலிருந்து பார்க்கலாம். சகோதரனுடைய பங்களிப்பு என்று சொல்லும் போது, நீதிமொழிகள் 31 அந்த நீண்ட பட்டியல் இருக்கிறது. நீதிமொழிகள் 31 சாலமோன் ஞானி சகோதரிகள், குறிப்பாக மனைவிமார் அங்க இருக்கிற சகோதரிகள் என்பதை விட திருமணமான மனைவிமார் தங்களுடைய குடும்பத்திற்கும் குடும்பத்தின் மூலமாக சமுதாயத்திற்கும் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று. நீதிமொழிகள் 31:10 31 வரைக்கும் எபிரேய மொழியினுடைய ஆல்பாபெட்ல அது வருதுங்க. 22 இருக்குது பாருங்க. நீதிமொழிகள் 31:10 வரைக்கும் எபிரேய உயிரெழுத்துக்கள், எபிரேய மொழியில 22 உயிரெழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 10 31 வரைக்கும் அந்த 22 எபிரேய முதல் மொழி உயிரெழுத்திலே இந்த 22 வார்த்தைகளும் ஆரம்பிக்கிறது. அந்த எபிரேய உயிரெழுத்தினுடைய சாரம்சங்களை அடக்கி குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று நீதிமொழிகள் ஆரம்பிக்கிறது. ஏன் நீதிமொழிகளை நல்லா கவனிப்போம். நீதிமொழிகளை ஆரம்பிக்கும் போது முதல் அதிகாரத்திலே ஆரம்பிக்கும் போது தகப்பன் தன்னுடைய பிள்ளையை பார்த்து மகனே வா நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறான். நீதிமொழிகள் ஆரம்பம் வந்து தகப்பன் தன்னுடைய மகனை கூப்பிட்டு மகனே வா நான் உனக்கு நல்வழியை போதிப்பேன், கர்த்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் என்று ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகள் முடியும் போது வீட்டிலே குணசாலியான ஸ்திரீ இந்த நீதிமொழிகள் முதல் பகுதியிலே கணவன் குடும்பத்தின் தலைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு எப்படி வரைமுறைகளை கற்றுக் கொடுக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக ஏற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீதிமொழிகள் முடியும் போது குணசாலியான ஸ்திரீயோடு முடிகிறதை கவனிக்க வேண்டும். 1 வருவோம். முதல் நீதிமொழிகள் முதல் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார். தகப்பன் தன்னுடைய குடும்பத்தினுடைய தலைவன் என்ன எப்படி ஆரம்பிக்கிறான்? தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாயுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் 8 பார்க்கலாம். என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, தகப்பனுடைய வழியிலே வந்து. அந்த நீதிமொழிகளை முடிக்கும் போது இந்த குடும்பத்தை ஞானியோடு ஒரு பிள்ளை வாழுவதற்கு குணசாலியான ஸ்திரீ இருந்தால் மாத்திரமே அது சாத்தியமாகும் என்பதனாலே குணசாலிக்கான அந்த தன்மைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த பகுதியிலே 10 31 வரைக்கும் விடிய காலையில் இருந்து கிட்டத்தட்ட இரவு வரையிலே ஒவ்வொரு நாளும் அந்த தன்னுடைய பொறுப்பை எப்படி சகோதரி நிறைவேற்றுகிறாள் என்று சொல்லப்படுகிறது. அதிகாலையில் எழுந்து எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்கள். 11 பாருங்கள். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். மனைவியினுடைய முதல் தகுதியாக இல்லாவிட்டால் முதல் ஆலோசனையாக என்ன சொல்லுகிறார்? கணவனுடைய நம்பிக்கையை பெறுகிற ஒரு ஆசீர்வாதமான சகோதரி. ஃபெய்த்ஃபுல் என்று சொன்னால் உண்மை மாத்திரமல்ல, துரோகம் செய்யாதவளாக மாத்திரமல்ல, கணவனுடைய நம்பிக்கையை பெறுகிற மனைவியாக இருக்க வேண்டும். என்னுடைய மனைவி கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் செயல்படுத்துவாள். ஏனென்றால் கணவன் அதை கற்றுக் கொடுக்கிறார், கணவன் அதை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். கணவன் ஊதாரித்தனமாக இருந்து கொண்டு கணவன் கடவுள் கொடுத்த கடமைகளை செய்யாமல் மனைவியிடத்தில் அப்படிப்பட்ட தகுதிகளை எதிர்பார்க்க முடியாது. கணவன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்கிறார். அதனுடைய அடிப்படையிலே குணசாலியான ஸ்திரீ முதலாவது நன்றாக கவனிக்க வேண்டும். முதலாவது தன்னுடைய கணவனுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனை என்ன இருக்கிறது என்றால், மனைவிமாராக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் தங்களுடைய கணவன்மாருடைய நம்பிக்கையை இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி சொல்லுகிறேன். ஒருவேளை அவர்கள் இல்லாத சமயத்திலே ஏதாவது ஒரு அவசர தேவை என்றால் தன்னுடைய கணவன் எப்படி சரியாக அதை செய்திருப்பார் என்று அனுமானிக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு பல தாக்கங்கள் குடும்பத்திலே வருவது, முதலாவது கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே மனைவி நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போதுதான் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்துக்கு குறையாது. இப்படி சொல்லிக்கொண்டே போகும்போது 28 அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாரிலும் மேற்பட்டவள் என்று புகழுவாள். கணவன் மனைவியுடைய நம்பிக்கை, மனைவி கணவனுடைய நம்பிக்கை எப்படி பெறுகிறாள்? எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள், அழகுள்ளவர்கள் இருக்கிறார்கள், உன்னை விட ஒருவேளை அவர்கள் பல வகையில் சாத்திரியம் பெற்றவர்கள், ஆனால் நீயோ அந்த ஸ்திரீகள் எல்லாரிலும் உயர்ந்தவளாயிருக்கிறாள், கனம் பெற்றவளாயிருக்கிறாய், நீ விசேஷமானவள் என்று சொல்லக்கூடிய தகுதியை மனைவி பெற்றிருக்க வேண்டும். குடும்பங்களில் என்ன பிரச்சனை? தன்னுடைய தங்களுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு பதிலாக மற்ற குடும்பங்களை பார்த்து தங்களுடைய குடும்பத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அந்த சகோதரி அப்படி இருக்கிறாள், அந்த பெண்மணி அப்படி இருக்கிறாள், அவள் தன்னுடைய கணவனை எப்படி வசப்படுத்தி வைத்திருக்கிறாள், அப்படி எப்படியெல்லாம் செய்கிறாள், அதை போல செய்கிறேன். கணவனுடைய இருதயத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற சகோதரி கணவன் பார்த்து சொல்லுகிறார். கணவன் என்றால் மறுபடியும் அந்த அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் போது, புருஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது, வேதம் சொல்லுகிற புருஷன், அதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிற புருஷனை குருஷன் தன்னுடைய மனைவியினுடைய நடக்கையை பார்த்து என்ன சொல்லுகிறான்? அநேகம் ஸ்திரீகள் இருந்ததுண்டு, ஆனால் நீயோ அவர்கள் எல்லாரை பார்க்கலும் பாக்கியவதி, குணசாலி என்று அவளை புகழ வேண்டும். புகழ்ச்சி யாருக்கு பிடிக்காது இல்லைங்களா? எல்லாருக்கும் புகழ்ச்சி பிடிக்கும் இல்லையா? அதுவும் கணவன் புகழுகிறான் என்று சொன்னால் மனைவியை பார்த்து, அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா கணவன்மார் நிறைய நேரத்துல மனைவியை புகழ வேண்டியது என்ன செய்யறது இல்லைங்க, புகழ்றது இல்ல. சாப்பாடு நல்லா இல்லன்னா நல்லா இல்லைன்னு சொல்றோம், நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். நல்லா கவனிக்கிறீங்களா? இது ரசமான்னு சொல்லி தூக்கி வீசுறோம், நல்ல ரசமா இருந்தா இன்றைக்கு நன்றாக இருந்தது என்று சொல்லுகிறோமா? அதுக்கு மனது வருகிறதா? இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தை, இந்த வருஷத்தில் எங்களுடைய சபையில ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஜ்ஞையை நாங்கள் சபையாக முதற்கிழமை ஆறாவதில் ஒரு பிரதிஜ்ஞையாக செய்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபையின்படி எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருக்க கடவுள் என்று பிரதிஜ்ஞை எடுத்திருக்கிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள், கணவன்மார் மனைவிமார் யாராயிருந்தாலும் சரி, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தின் தியானம் கடவுளுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ தன்னுடைய புருஷனுடைய இருதயம் நம்பக்கூடிய அளவிற்கு என்ன செய்கிறாள்? செய்கிறாள். இரண்டாவது மிக முக்கியமானது, மனைவியினுடைய இரண்டாவது முக்கியமான குணாதிசயம், பொருளாதாரத்திலே ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வசனத்தை பார்க்கலாம், நீதிமொழிகள் 31:18-19-20-21 வசனங்கள், அந்த 18 வசனத்திலிருந்து பின்னாலே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 27 வசனம் வரைக்கும் இருக்கிறது, 18-27 வரைக்கும். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிவித்திருக்கிறாள். 16 வசனத்தை படிக்கலாங்க. ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் பெண்ணை பத்தி சொல்லுதா, ஆணை பத்தி சொல்லுங்க. அது பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க சகோதரிகள். இன்னைக்கு குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை வர்றது எதனாலேங்க? ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்டு வருவாரு, இங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா, நிலகிரில நிலந்த 1-2 நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஹஸ்பண்ட் சம்பாத்தியத்துல இந்த கடுகு பட்டா, கடுகு டப்பா இருக்கு இல்லைங்களா, அதுல சேர்த்து வச்சு ஹஸ்பண்டுக்கு தெரியாம சீட்டு போடுறங்கிற பேர்ல சீட்டு போட்டு அவன் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே சகோதரிகளுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. குடும்பத்தில் இன்னைக்கு பிரச்சனை எதனால வருது தெரியுங்களா? ஆண்கள் உதாரித்தனமாக இருக்கக்கூடாது, புருஷர்கள், அது தெளிவாக இருக்கிறது. குடும்பத்தை கர்த்தருடைய வார்த்தையிலே கட்ட வேண்டும், வழி நடத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். ஆனால் பெண்கள் பொருளாதாரத்திலே பங்களிப்பு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை மெருகூட்டுகிறது, சாபத்தை கூட்டுகிறது. 16 வசனத்தில் பார்க்கலாம், ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறான் அல்ல, நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைகட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள், தனக்கு தேவையானதை மாத்திரம் வாங்கிக் கொள்ளுகிறாள். தன் கைகளை இரட்டத்தினால் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எல்லாம் பெண்களுக்குரிய குணாதிசயங்கள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உழுப்பிருந்தால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. இவைகளெல்லாம் படிக்கும் போது யூத கலாச்சாரத்திலே ஸ்திரீயினுடைய வேலைகள் வீட்டிலே ஹவுஸ் ஹோல்டு என்று சொல்ற இன்னைக்கு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, அதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு சகோதரிகள் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அநேகர் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை பொருளாதாரத்தினாலே. எப்படி ஆயினும் பொருளாதாரத்தை, குடும்பத்திலே பொருளாதாரத்தினுடைய நன்மையை வடிவமைப்பதிலே ஸ்திரீகளுக்கு, சகோதரிகளுக்கு, விசுவாச ஸ்திரீகளுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. குடும்பத்தில் நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததா இல்லைங்களா? பணத்தை நிர்வகிப்பதிலே, பொருளை வாங்குவதில் நீ பாருங்க, அதனாலயே கம்பெனிஸ் இருக்கிறான் இன்னைக்கு எல்லாம். என்னன்னா, நம்ம எல்லாம் 20-30 வருஷத்துக்கு முன்னால ஒரு செருப்பு இருந்ததுன்னா அது கிழிஞ்சு போற வரைக்கும் தேய்ச்சி போட்டுரும். இப்ப என்னன்னா, ஒரு சின்ன ஓட்டை வந்துருச்சுன்னா ரீப்ளேஸ், அவ்வளவுதான், தூக்கி கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்கிக்கலாம். ஒரு இது மா வரைக்கிற எந்திரம் முதல்லாம் அது ரிப்பேர் பண்ணி 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 ஓட்டிட்டே இருக்கணும். கொஞ்சம் சின்ன ரிப்பேர் வந்துருச்சு, எங்க இதை விட லேட்டஸ்ட் ஒன்று வந்திருக்குது அதை வாங்கிக்கலாம், 2000 ரூபாய் கொடுத்தா போது அதை வாங்கிக்கலாம். இப்படி பொருட்களை நிரப்புவதிலே சகோதரனுடைய பங்களிப்பு நிறைய டஞ்சன்ல தான் இருக்கு. கடைசியில பாத்துருக்கீங்களா, எல்லாமே டஞ்சன்ல நிற்கும். அப்புறம் தூசி தட்டுறதுக்கு ஒரு நேரத்தை செலவழிப்பாங்க, அதை எடுத்து தூசி தட்டி மறுபடியும் வைக்க வேண்டியது இருக்கும். பொருளாதாரத்தை சீர்படுத்துவதிலே குடும்பத்திலே சகோதரியுடைய பங்களிப்பு, இந்த ரெண்டு முக்கியம். கணவனுடைய நம்பிக்கையை பெற வேண்டும், உறவுகளிலானாலும் நடைமுறைகளானாலும் கணவனுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். இரண்டாவது, பொருளாதாரத்திலே அவருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம். இதை கணவன் தன்னுடைய தலைமையினாலே வழிநடத்துகிறார், மனைவி தன்னுடைய பங்களிப்பினாலே அதை செய்கிறார். நாம் மறுபடியும் வேதத்திலே ஜெபித்த அநேக ஸ்திரீகளை நாம் வேதத்திலே படிக்கிறோம். மனைவிமாரும் ஜெபத்தை பொறுத்தளவிலே கணவனுக்கு போட்டியாக மனைவி ஜெபிக்க வேண்டும், மனைவிக்கு போட்டியாக கணவன் ஜெபிக்க வேண்டும். வேதத்திலே ஜெபித்த சகோதரிகளை பற்றி படிக்கிறோம், ஜெபித்த ஸ்திரீகளை பற்றி படிக்கிறோம், அவர்களுடைய குணங்களை நாம் படிக்கிறோம். மூன்றாவது, பிள்ளைகளை பொறுத்தளவிலே இன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு கணவன் மனைவிக்கு இருக்கிறது. வழி நடத்த வேண்டிய பொறுப்பு, மனைவிமார் தங்களுடைய நடக்கையின்படி செய்கிறார்கள், கணவர் தங்களுடைய பொறுப்பின்படி செய்கிறார்கள். குடும்பத்திலே போதனை கண்டிப்பாக இருக்க வேண்டும், போதனை வெறும் வார்த்தையிலே மாத்திரமல்ல வாயிலும் இருக்க வேண்டும். பாருங்க, ஆதியாகமம் 18:19 பாருங்க, ஒரு அருமையான ஒரு படத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 18:19 வருவோம். Genesis 18:19, ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி ஒரு சாட்சி சொல்லுகிறார். எப்படிப்பட்ட சாட்சி? அவன் அப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதனாலே கர்த்தர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆதியாகமம் 18:19. இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவர் எங்கிட்ட ரகசியம் சொல்றார், ரகசியம் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ரகசியம் சொல்றதுக்கு முன்னால என்ன காரணத்தினால நான் அவனுக்கு ரகசியத்தை சொல்றேன்னு சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 18:18, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ரகசியம் நான் செய்ய போற ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு மறைப்பேன், மறைக்க மாட்டேன். அந்த வசனத்தை அதனுடைய பின்னணியோடு படிங்க. இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் இடத்துல ரகசியம் சொல்லுகிறார், ரகசியம் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னார், அதை போல என்ன சொல்லுகிறார், எதனால ரகசியம் சொன்னார், என்ன அதனுடைய விளைவு என்று பார்க்கலாம். 18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனா என்று கேட்டார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரு, நான் செய்ய போறதை மறைக்கல, மறைக்க விரும்பல. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கும், தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், சந்ததிக்கும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய, அவருடைய நீதி நியாயத்தை கை கொள்ள வேண்டிய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான், போதிப்பான். ஆகவே நான் அவனுக்கு ரகசியத்தை மறைக்க மாட்டேன். இதுல ஒரு வேடிக்கை, ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேளுங்க. அந்த ரகசியம் என்ன தெரியுங்களா? சோதோம் குமாரவ அழிக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன நடந்தது பாருங்க, அவன் கெஞ்சறான், ஆண்டவரே ரகசியத்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்னிடத்தில் ரகசியம் சொல்லிவிட்டார், என்னை போல பெரியவன் உண்டா? ஆபிரகாம் என்ன செய்தான் பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க, ரகசியத்தை சொல்லிட்டாரு. எப்படி கேட்கிறான் பாருங்க, ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்கிறான், 30 வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதா கெஞ்சுறாங்க ஆண்டவரிடத்துல. எதை பெற்றவன்? கடவுளுடைய ரகசியத்தை பெற்றவன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா நீர் அழிப்பீரா? கடவுளுடைய ரகசியத்தை பெற்றவன் 40 நீதிமான், ஆண்டவரே கோபம் வர வேண்டாம் ஆண்டவரே. 30 நீதிமான் இருந்தா அழிப்பீரா? ஆண்டவரே கோபம் வர வேண்டாம் ஆண்டவரே. 20 ரகசியத்தை பெற்றவன் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். இன்னைக்கு ரகசியம் சொல்லுகிறார்களே ஊழியக்காரர்கள், பெரிய மேடைகள் நின்று கடவுளிடத்தில் ரகசியம் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்களே. ஆதாம் இந்த வார்த்தை தானே பயன்படுத்துகிறார்கள், ஆபிரகாமுக்கு சொல்லாமல், ரகசியம் சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்களே. அதனுடைய பின்னணி என்ன? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பான் என்று எனக்கு தெரியும் ஆண்டவர் சொன்னாரு. அவனும் நின்று கொண்டு, ஆண்டவரே நமக்கு கோபம் வர வேண்டாம், நீ ரகசியத்தை சொல்லிட்டீரு, சோதோம் கொமோரா அழிக்க போகிறீர், ஆனா 5 நீதிமான் இருந்தால் அழிப்பீரா? ஆண்டவரே கெஞ்சுகிறான். இதுதான் கடவுளுடைய ரகசியத்தை பெறுவது. கடவுளுடைய ரகசியத்தை பெற்றால் பயம் அதிகமாக வேண்டும். ரகசியத்தை வாங்கிட்டு பயம் வருதா இல்லைங்களா? நம்ம 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 நாட்டு ரகசியம்னா உங்க கூட்ட மாத்திரம் சொல்ற ரகசியம் சொல்லி இப்படியே சொல்லி 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 ரகசியம் வெளியே வந்துருங்க. ரகசியத்தை பெற்றவர்கள் பயப்பட வேண்டும். அப்புறம் அப்படி செய்தான், தன் பிள்ளைகளுக்கு போதிக்கிறான். உபாகமம் 6 அதிகாரம், உபாகமம் 6 அதிகாரத்திலே குடும்பத்திலே கற்றுக் கொடுத்தல், வார்த்தையிலும் வாயிலும் கற்றுக் கொடுத்தல் மிக மிக அவசியம். அதையும் சபையிலே நாம் பார்க்கிறோம். உபாகமம் 6 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக மோசேயின் மூலமாக கர்த்தர் கொடுத்த கட்டளை, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி, நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் அவர்கள் வாழ்க்கை நீடிக்கும்படி நீ, 7 வசனத்திலிருந்து பார்க்கிறோம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு, அடுத்த வார்த்தையை பாருங்க, கருத்தாய் போதித்து. கருத்தாய் என்கிற வார்த்தை வாயிலும் நடக்கையிலும் அது இருக்க வேண்டும். போதித்து என்கிற வார்த்தை டெமான்ஸ்ட்ரேட், அதை நிரூபி. போதி என்று சொன்னால் நீ ஆண்டவருக்கு பிரியமாறு, கடவுளுக்கு நிறைய கணவன்மார் என்ன சொல்லுவாங்க, நான் தான் கெட்டு போயிட்டு நீயாவது உருப்படுன்னு சொல்லுவாங்க. நீ கெட்டு போயிட்டு உங்க பையன் எப்படி உருப்பட போறான்? டெமான்ஸ்ட்ரேட் என்று சொன்னால் நிரூபி. கர்த்தருடைய வார்த்தையை கட்டளையை கணவனாக நீ நிரூபி, மனைவியாக நிரூபி, உன்னுடைய பிள்ளைகள் அதை பார்க்கட்டும். வீட்டிலே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய கட்டளைகள் நிரூபிக்கப்பட வேண்டும். To be demonstrated, to be established, காண்பிக்கப்பட வேண்டும். வாயிலும் சரி நடக்கையிலும் சரி உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசி மாத்திரமல்ல பாருங்க, 8-9 வசனம், ஞாபக குறியாய் இருக்க கடவுது. பேசுவது மாத்திரமல்ல, அது அங்கே ஆழமாக பதிய கடவுது. 8 வசனத்திலே, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள், அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஞாபக குறியாய் இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. பேசு, எழுது, நிலைநாட்டு, அதை மெய்ப்படுத்து, அதை வாழ்ந்து காண்பி. பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய போதனை, நிரூபிக்கப்பட வேண்டிய போதனைகள், ஒருவேளை கணவன் மனைவியில உறவில், நான் என்னுடைய மனைவியும் திருமணமான கொஞ்சம் வருஷங்கள் கழித்து, ஆரம்பத்தில் இல்லைங்க, கொஞ்சம் வருஷங்கள் கழித்து தீர்மானம் போட்டோம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா முதல்ல அந்த நாள் முடிவுக்குள்ள என்ன பண்ணிடணும்? சரிப்படுத்திடணும். அதுக்கு யார் முதல்ல முயற்சி எடுக்கணுங்கிறது யார் தான் கடைசியில் எடுப்பாருங்க? கணவன் தான் எடுப்பாருங்க, அப்படியே இருப்பாங்க. அப்ப நம்ம தான் போய் சரி சாரி தவறு நடந்துருச்சு சரிப்படுத்திடலாம். யார் முந்தி அதை செய்கிறோமோ அதை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்துருச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்க, கிறிஸ்துவிலே தேவன் மன்னித்ததை போல முதலிலே யார் செய்கிறீர்களோ, யார் முதலிலே மன்னிக்கிறீர்களோ, யார் முதலிலே இறங்கி போகிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், இறங்கி போகிறது ரொம்ப என்னமோ, ரொம்ப நீங்க தியாகி மாதிரியா, தியாகி எல்லாம் கிடையாதுங்க. யார் முதலிலே உங்களுடைய கடமைகளை மன்னிப்பதிலே செய்கிறீர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். குடும்பத்திலே நிலைநாட்டு, பிள்ளைகள் அதை பாக்குறாங்க, மன்னிப்பை பாக்குறாங்க. ஒரு நாளைக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா சரியாகுதான் பாக்குறாங்க. 2வது நாளுக்கு போச்சுன்னா பிள்ளைகள் கொஞ்சம் கோவப்படுறாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்களுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் வருது, என்ன அப்படி அப்பா அம்மா இப்படி பண்றாங்க. 3வது நாள் போச்சுன்னா பவுல் சொல்றாரு, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே வசனம் என்ன சொல்லு தெரியுங்களா, உங்கள் எரிச்சல் தனியா கடவுது, கோபம் இல்லைங்க. எபேசியர் 4:23 போய் பாருங்க, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே கோபம் என்ன ஆயிருங்க, சூரியன் அஸ்தமத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருங்க, எரிச்சல் ஆக மாறும், உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை கிருபையின்படி ஆராதிக்கிற பாப்டிஸ்ட் சபையிலே இப்படிப்பட்ட உறவு நிலைநாட்டப்பட வேண்டும். குடும்பத்திலே சலப்புகள் வந்தாலும், சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் வந்தாலும், முதலிலே மன்னிக்க கற்றுக்கொள்ள பழக வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அது தணிய வேண்டும். எப்படிதான் கூடியிருக்க போறது, அதான் கவர்னன்ட் இல்லைங்களா, உடன்படிக்கைன்னு நாளைக்கு பேசத்தானே போறோம், எதுக்கு அப்படியே உரு உருன்னு ரெண்டு பக்கம் இப்படி எழுத்துட்டே இருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் அதை நிறைவேற்ற முடியுமோ அது கர்த்தருடைய பிரமாணம். பிள்ளைகள் அந்த கிருபையிலே வளர வேண்டும். 78வது சங்கீதத்திலே முதல் 8 வசனங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே கொடுத்துட்டே வர்றாருங்க. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிறது. ஞாபகம் ஊட்டுதலும் குடும்பத்திலே இருக்கிறது. டு ரிமைண்ட் அவர் ஃபேமிலி, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. வேதத்திலே ஞாபகம் ஊட்டுதல் குடும்பத்திலே காணப்படுகிற ஒரு அம்சம். சங்கீதம் 78வது சங்கீதம் முதல் 8 வசனங்களிலே, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு செவி கொடுங்கள், என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன், அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் அறிவிப்போம். ஞாபகம் ஊட்டுதல் குடும்பத்தினுடைய ஒரு பங்களிப்பு. ரிமைண்ட் ஆஃப் பீப்புள், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துவோம். அதனால எப்போது கதை சொல்லிட்டு இருக்கணும், அந்த காலத்துல கதை சொல்லிட்டு இருக்கின்றது. கடவுளுடைய செயல்பாட்டை நாம் ஞாபகப்படுத்த மறுபடியும் ஞாபகப்படுத்த அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே பவுல் கூட அநேக சமயத்திலே சொல்லுகிறார், எழுதின காரியங்களை எழுதுவதிலே எனக்கு என்ன இல்லை, வெக்கம் இல்லை. சில சமயத்திலே ஞாபகம் ஊட்டுதல் அவசியமாகிறது. குடும்பத்திலே அந்த தன்மை காணப்பட வேண்டும். இப்படி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள், இவருடைய பங்களிப்பு சரீரத்தின் அவயவங்களாக கொடுக்கப்படுகிறது. இதனுடைய முடிவாக தேவனுடைய வார்த்தை மையமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை தான் குடும்பத்திலே மையமாக இருக்க வேண்டும். எது தீர்மானிக்கிறதாக இருக்க வேண்டும், கடவுளுடைய வார்த்தை மாத்திரம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்க வேண்டும். வேதத்திலே கடவுளுடைய வார்த்தையை பற்றி 9 படங்கள் இருக்கிறது, நேரம் குறுகி இருக்கிறது, நான் அதை பாஸ்போர்ட் கொடுத்தேன். அந்த 9 கண்மலை, வெளிச்சம், சம்மட்டி, வித்து, விதை, ஆகாரம், இப்படி 9 கோணங்கள் இருக்கிறது. அந்த 9 கோணங்களும் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை போதுமானது. பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் நான் உங்களுக்கு அறிவித்தேன். அருமையான திருச்சபையின் மக்களே, நம்முடைய குடும்பம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக மாறும் பொழுது சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது, சபையிலே நம்முடைய பங்களிப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் நாம் எவ்வளவு நேரம் கூடி வந்தாலும், எத்தனை ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் ஆசீர்வாதம் கிடையாது. குடும்பம் சிறிய சபை, சபை பெரிய குடும்பம். குடும்பம் சிறிய சபை, சபை பெரிய குடும்பம். குடும்பமாக நம்முடைய பங்களிப்பை சபையிலே நிலைநாட்ட இந்த படிகள் நமக்கு உதவி செய்கிறது. வேதத்திலே சபை குடும்பமாக இருக்கிறபடியினாலே சபை என்னும் குடும்பத்திலே இந்த பங்களிப்பை ஆசாரியர்களாக, தீர்க்கதரிசியாக, போதகர்களாக, சபையின் பொறுப்புகளிலே சகோதரிகள் தங்களுடைய பொறுப்பை, பிள்ளைகள் தங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுவதன் மூலமாக கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பத்தை கட்டி எழுப்ப தேவன் கிருபை செய்வாராக. அந்த கிருபையிலே தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.